கௌரவ டக்ளஸ் தேவானந்தா.
நன்றி. சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற குழுக்களினுடைய பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் பொறுப்பு, முகாமைத்துவம் மற்றும் நெடுஞ்சாலைகள், வீதி அபிவிருத்தி, அமைச்சின் குறைநிரப்பு மதிப்பீட்டு முன்மொழிவுகள் தொடர்பில் எனது கருத்தினையும் பதிவு செய்து கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கியமை தொடர்பில் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொறுப்பு முகாமைத்துவம் என்பதை இந்த நாட்டில் அனைத்து துறைகளோடும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மிகவும் அக்கறையினமான ஒரு நிலையில் இந்த பொறுப்பு கூறல் என்பதும் பொறுப்பு ஏற்றல் என்பதும் பின்தள்ளப்பட்டு வருவதை பொதுவாக காண முடியும். அரச தனியார் நிறுவனங்கள் மாத்திரமன்றி சமூக மட்டத்திலும் இத்தகைய அக்கறையினங்கள் காணப்படுவது இன்று இந்த நாடு அனைத்து துறைகளிலும் பின்தள்ளப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணமாகும். சரியானதொரு பொறுப்பு முகாமைத்துவம் இந்த நாட்டில் பொருளாதாரத்துறை தொடர்பில் இருந்திருக்குமேயானால் இன்று இலங்கை ரூபாவின் அமெரிக்க டாலருக்கு நிகரான பெறுமதி 175 ரூபாவை எட்டியிருக்காது. இவ்வாறு ரூபாவின் பெறுமதி வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியுற்றிருக்கும் நிலையிலும் அதற்கான பொறுப்பினை ஏற்பது யார் என்ற இழுபறி நிலைமைகளிலேயே ஆளுக்கால் இருக்கின்றீர்களே அன்றி அதனை நிலைப்படுத்துவதற்கு யார் பொறுப்பேற்று செயற்படுவது என்பதில் எவரும் முன்வராத நிலையே காணப்படுகின்றது. இந்த வருடத்தை அடுத்து வருடம் மிக அதிக அளவில் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டியுள்ளது. இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி காரணமாக அத்தொகையானது வரவர அதிகரித்து கொண்டே வருகின்றது. அந்நிய செலவாணியை அதிகரித்து கொள்வதற்கான மார்க்கங்களை மேலும் விஸ்தரிப்பதற்கு நடவடிக்கைகள் இல்லை. ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடை காரணமாக ஈரானுக்கான இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி பாதிக்கப்படப் போகின்றது. இலங்கை தேயிலையில் ஈரான் 19% கொள்வனவு செய்கின்றது. கடந்த ஆண்டில் மட்டும் 13 கோடி கிலோகிராம் தேயிலையை ஈரான் இலங்கையிடமிருந்து கொள்வனவு செய்திருக்கின்றது. இதன் மூலமாக இலங்கைக்கு 681 அமெரிக்க டாலர் மில்லியன் ரூபா அந்நிய செலவாணியாக கிடைத்திருக்கின்றது. இத்தகையதொரு நிலையில் மேற்படி தடை காரணமாக இதனை ஈடு செய்து கொள்வதற்கான மாற்று சந்த வாய்ப்புகள் தொடர்பில் நீங்கள் சிந்தித்து பார்க்கின்றீர்களா என்பது கூட தெரியவில்லை. இன்று இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் நாளாந்தம் படுகின்ற துன்ப துயரங்களுக்கு அளவில்லை. அவர்களுக்கு நாளுக்கு ஒரு வேளை உணவு கூட உத்தரவாதமில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. வரிச்சுமைகள், விலைச்சுமைகள் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு என கேட்க விரும்புகின்றேன். பொறுப்புகளை பொறுப்புடன் நிறைவேற்றினாலேயே இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பொறுப்புகளை வெறுப்புடன் பார்க்கின்ற நிலை இருப்பதனால்தான் இன்று இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படவும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நீடிப்பதற்கும் காரணமாகும். பொறுப்பு என்பது எல்லோரிடமும் இருத்தல் வேண்டும். எங்களிடம் அந்த பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பில் கூறுகின்ற பொழுது அதில் சிங்கள மொழியிலேயே ஏக்கிய ராஜ்ய என்று குறிப்பிடப்படுவதை தமிழில் ஒருமித்த நாடு என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த மொழிபெயர்ப்பு தவறானது என்பதை நான் பொறுப்புடன் சுட்டிக்காட்டி வருகின்றோம். அதாவது சிங்களத்தில் ஏக்கிய ராஜ்ய என்று இருந்தால் தமிழ் மொழிபெயர்ப்பில் அது ஒற்றையாட்சி என்றுதான் வர வேண்டும். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பாகும். இந்த மொழிபெயர்ப்பு தவறினை நாம் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது சிலர் இதனை கட்சிகளுக்கிடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடென பொறுப்பில்லாமல் முடிச்சு போட பார்க்கின்றனர். நாங்கள் வேறு கட்சி, அவர்கள் வேறு கட்சி என்பதால் பொறுப்பானதொரு விடயத்தில் ஏற்பட்டுள்ள பிழையை சுட்டிக்காட்டும் போது அதனை திருத்தி கொள்ளாமல் அது குறித்து பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்கின்ற இவர்கள் எமது மக்களுக்கு எந்த ஒரு விடயத்தையும் பொறுப்பாக இருந்து செய்வார்களா என கேட்க விரும்புகின்றேன். யார்கிட்ட கேட்குறேன்? உங்கள்கிட்ட யார்கிட்ட? தமிழில் ஒருமித்த நாடு என வர வேண்டும் என்றால் சிங்களத்தில் ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை எக்ஸத்ரட்டு என்று மாற்றங்கள் பார்ப்போம் என நான் இந்த எமது மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற நபர்களிடம் ஒரு கோரிக்கையினை விடுக்கின்றேன். இன்று இந்த நாட்டில் நிதி பொறுப்பும் முகாமைத்துவமானது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதற்கு இந்த நாடு இன்று முகம் கொடுத்துள்ள நிலைமையே உதாரணமாகும் என்றே நினைக்க தோன்றுகின்றது. சரியானதொரு நிதி பொறுப்பு முகாமைத்துவம் இருந்திருக்குமானால் இந்த நாட்டின் பொருளாதாரத்துறைக்கு இத்தகைய வீழ்ச்சி நிலை ஏற்பட்டிருக்காது என்றே கூற வேண்டியுள்ளது. எனவே சட்டமூலங்கள் கொண்டு வரப்பட்டு அச்சட்டமூலங்கள் ஒழுங்குற நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அதற்கான எவ்விதமான பயன்களும் இல்லை என்பதை நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும். அண்மையில் மதுவரி சட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிரகாரம் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படுத்தப்படுகின்ற கள்ளு தவறணைகளின் செயல்பாட்டு நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த சட்டத்தின் பிரகாரமான ஏற்பாடுகள் வடக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு பின்னடிப்புகளே இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் சில மாகாணங்களில் மக்களின் உயிர்கொல்லியாக உருவெடுத்துள்ள நுண்கடன் நிதி நிறுவனங்கள் மற்றும் ஏனைய சில நிதி நிறுவனங்கள் தொடர்பிலும் முகாமைத்துவம் பொறுப்பான மத்திய வங்கி ஊடாக வழங்கப்பட வேண்டியுள்ளது. மத்திய வங்கியின் வரும் கண்காணிப்பு மாத்திரம் இருந்தால் போதாது. யுத்தம் இடம்பெற்றிருந்த காலகட்டங்களில் எமது மக்களை வைத்து பிழைப்பு நடத்துவதில் தமிழ் சுயலாப அரசியல்வாதிகள் நிறையவே வெற்றி கண்டிருந்தனர். அதன் காரணமாக அந்த யுத்தகால சூழ்நிலையில் மீளவும் வர வேண்டும் என சிலர் கனவு காண்பது மட்டுமன்றி வாய்விட்டு கூறிய சம்பவங்களையும் நாம் கேட்டிருக்கின்றோம். யுத்தம் முடிந்த காலம் தொட்டு எமது மக்களை வைத்து பிழைப்பதற்கு இன்று இந்த நுண்கடன் உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள் படையெடுத்து வந்திருக்கின்றன. நுண்நிதி கடன்கள் வழங்குகின்ற இத்தகைய நிதி நிறுவனங்கள் 35% வட்டிக்கு மேல் அறவிடக்கூடாதென நிதியமைச்சு மூலமாக ஏற்பாடுகள் எட்டப்பட்டிருந்தாலும் அத்தகைய நடைமுறைகள் எதனையும் காணக்கூடியதாக இல்லை என்றே கூற வேண்டும். கடன் அட்டைகளில் வட்டியானது 28% என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த நுண்நிதி நிறுவனங்கள் முதல் கிழமையிலிருந்தே வட்டியினையும் முதலினையும் பயனாளிகளிடமிருந்து கழிக்க தொடங்கி விடுவதால் வருடாந்த வட்டி வீதமானது 60-70% இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டி காட்டுகின்றனர். எனவே இது தொடர்பில் முக்கிய அவதானங்களை எடுக்க வேண்டும் என மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நெடுஞ்சாலைகள் மற்றும் வீதி அபிவிருத்தி அமைச்சின் குறைநிரப்பு மதிப்பீடு இங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றது. இதிலே வறுமை ஒழிப்பு கிழக்கு மாகாண உட்கட்டமைப்பு அபிவிருத்தி என்றொரு விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாகும். அந்த வகையில் வடக்கிலும் இத்தகைய தேவைகள் இருக்கின்றன. அவை குறித்து கௌரவ அமைச்சர் ஹபீர் ஹாசிம் அவர்கள் தனது அவதானத்தை எடுத்துக்கொள்வார் என நினைக்கின்றேன். வடக்கில் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது முன்பு வடக்கு மாகாண சபை உங்களுக்கு ஒரு பாரிய தடையாக இருந்தது. இப்போது அந்த தடை இல்லை என்பதால் வடக்கின் அபிவிருத்தி தொடர்பிலும் உங்களது பங்களிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். குறிப்பாக கடந்த காலங்களில் செப்பனிடப்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குரிய பல வீதிகள் பராமரிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளன. மேலும் தேசிய வீதி வேலை அமைப்பின் மண்சரிவு அனர்த்த பாதுகாப்பு கருத்திட்டம் என்பது மிகவும் துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டியதாகும். அண்மையிலும் ஏற்பட்டிருக்கின்ற இயற்கை அனர்த்தம் காரணமாக பல்வேறு வீதிகள் நாடளாவிய ரீதியில் பாதிப்படைந்துள்ளன. மேலும் நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு அந்நிய செலவாணியை ஈட்டி கொள்வதற்கான நல்லதொரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றே கருத முடிகின்றது. அதாவது 2019 உல்லாச பிரயாணங்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாடு என்ற வகையில் இலங்கையை லோன்லி பிளானட் சஞ்சிகை முதலிடத்தில் தேர்வு செய்திருக்கின்றது. பாரிய உலக உல்லாச பிரயாணத்துறை வழிகாட்டி சஞ்சிகையான இந்த சஞ்சிகையின் இந்த தீர்வானது எமது நாட்டிற்கு உல்லாச பிரயாணத்துறை சார்ந்த நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. எனவே இந்த வாய்ப்பினை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த நாடு முன்வர வேண்டும். குறிப்பாக நாட்டில் தற்போது வலிவாக காணப்படுகின்ற பணிப்புறக்கணிப்புகள், போராட்டங்கள், ஊர்வலங்கள் என்பன நிகழாத வண்ணம் அவற்றின் தேவைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு இப்போதே உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அத்துடன் இவற்றையெல்லாம் ஒடுக்கி அடக்க வேண்டுமென முன்வந்தால் கிடைக்கின்ற அந்த அரிய வாய்ப்பும் பாதிக்கப்பட்டுவிடும். இன்று மலையகத் தோட்ட தொழிலாளர்கள் தங்களது வேதனத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டுமென்ற கோரிக்கை நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவர்களது கோரிக்கையானது மிகவும் நியாயமானதொரு கோரிக்கையாகும். இதற்கு ஒரு தீர்வினை இதுவரையில் காணாதிருப்பதே அநியாயமான விடயமாகும். மலையகத் தோட்ட தொழிலாளர்களின் இத்தகைய தேவைகள் கோரிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதனாலேயே சுமார் 5 லட்சமாக இருந்த மலையகத் தோட்ட தொழிலாளர்களது எண்ணிக்கை தற்போது 150,000 வரை குறைந்துள்ளது. எனவே இந்த தொழிலாளர்களுக்கு 1000 ரூபா குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்குவதற்கு தோட்ட கம்பெனிகள் இணக்கத்திற்கு கொண்டு வர வேண்டியது இந்த அரசின் பொறுப்பாகும். அவ்வாறு இயலாவிடத்து மேற்படி தோட்டங்களை மீண்டும் அரசுடமையாக்கி அல்லது தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபா குறைந்தபட்ச 4ஆம் ஊதியம் வழங்க முடிந்த தனியாருக்கு வழங்கி இப்பிரச்சனைக்கு தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அத்துடன் அதிவேக பாதைகள் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். பெருந்தெருக்கள் யாவும் செப்பனிடப்பட வேண்டும். உல்லாச பிரயாணத்துறை சார்ந்த இடங்களின் தேவை கருதி வீதிகள் அமைக்கப்படவும் புனரமைக்கப்படவும் செப்பனிடவும் வேண்டும். அத்துடன் தென்பகுதியை வடக்கு மாகாணத்தை இணைக்கின்ற வகையில் அதிவேக பாதை ஒன்று அமைக்கப்படும் என முன்னர் கூறப்பட்டது. அதன் இன்றைய நிலை என்ன என்பது பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நாட்டின் எதிர்காலத்தில் தெரியக்கூடியதாக இருக்கின்ற இருளை நீக்கின்ற வகையில் செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகின்றேன். வணக்கம்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் தீவிர பொறுப்பு முகாமைத்துவம் என்கின்ற எண்ணக்கருவோடு நெடுஞ்சாலைகள், பாலங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற மேம்பாலங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதோடு குறைநிரப்பு பிரிவினையும் பிரிவினையாக இது அமைந்திருக்கின்றது போல் இன்றைய விவாதம் அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தீவிர பொறுப்பு முகாமைத்துவம், அதாவது கூடுதலாக கவனம் செலுத்தி முகாமை செய்ய வேண்டிய அடையாளம் காணப்பட்ட விடயங்களை இந்த தீவிர பொறுப்பு முகாமைத்துவம் என்கின்ற விடயத்திற்குள் அடக்க முடியும். முகாமைத்துவம் என்று பார்க்கின்ற போது இருக்கின்ற வளத்தினை உச்சமாக பயன்படுத்தி விரயங்கள் இல்லாமல் மக்களுக்கு அல்லது நாட்டுக்கு பணியாற்றக்கூடிய சேவையாக இந்த முகாமைத்துவ சேவை, தீவிர முகாமைத்துவ சேவை அமைய வேண்டும். இந்த தீவிர முகாமைத்துவம் என்பது எந்தெந்த பகுதிகளில் கூடுதலான பாதிப்புகள் இருக்கின்றன, எந்த பகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், எந்த இடங்கள் கவனிக்கப்படாமல் நீண்ட காலமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற விடயங்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்து அவற்றை அடையாளம் கண்டு அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த தீவிர முகாமைத்துவ பொறுப்பு அமைந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எமது அபிவிருத்தி என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அபிவிருத்தியில் சமத்துவம் இருக்கின்றதா, சமச்சீர்தன்மை இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்தாக வேண்டும். அரசியலில் சமத்துவம், சமூகத்தில் சமத்துவம், பொருளாதாரத்தில் சமத்துவம், நீதியில் சமத்துவம் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அபிவிருத்தி விடயத்தை பார்க்கின்ற போது பொருளாதார ரீதியாக சமத்துவம் சகல மாகாணங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றனவா, சகல மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை பற்றி நாங்கள் தீவிரமாக ஆராய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். எந்த ஒரு விடயத்தை செய்கின்ற போதும் அரசியல் நோக்கத்திற்கு அப்பால், அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் எந்த இடங்கள் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை காய்தல் உவர்த்தல் இல்லாமல் கண்டறிந்து அவற்றை அபிவிருத்தி செய்யக்கூடிய பக்குவம் அரசியல்வாதிகளிடம், அரசியல் தலைமைகளிடம் இருக்க வேண்டும். அநேகமாக உயர் பதவிகளை பெறுகின்றவர்கள் அல்லது அமைச்சுக்களை பெறுகின்றவர்கள் தமது தமது மாவட்டங்கள் தொகுதிகளை அபிவிருத்தி செய்துவிட்டால் போதும் என்ற அடிப்படையிலும், அதன் மூலமாக வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலும் செயற்படுகின்ற ஒரு போக்கு, ஒரு பாங்கு எமது நாட்டில் வாழையடி வாழையாக தொடர்ந்து கொண்டு வருகின்றது. ஆனால் அப்படியில்லாமல் இந்த தீவிர முகாமைத்துவ பொறுப்பு என்பது சற்று வித்தியாசமாக அமைய வேண்டும். நம்பிக்கையை பெறக்கூடிய விதத்திலும், நம்பகமான அம்சங்களை கொண்ட விதத்திலும், வெளிப்படைத்தன்மையாகவும் இந்த அபிவிருத்திகள் நடைபெற வேண்டும். மாறாக இந்த நாட்டின் தலைவர்களாக இருக்கின்றவர்கள், பொறுப்பு மிக்க அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் ஊருக்காக, உறவுக்காக, சமூகத்திற்காக என்ற அடிப்படையில் குறுகிய வட்டங்களுக்குள் நின்று செயற்படுகின்ற போது அந்த முகாமைத்துவத்தினை, அந்த பணியினை ஒரு நாளும் நாங்கள் ஒரு தீவிரமான சமத்துவமான ஒரு அபிவிருத்தியாக கொள்ள முடியாது. இன்றைய நிலையில் மலையக தோட்ட தொழிலாளர்கள் நியாயமான சம்பள உயர்ச்சி கோரி போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த போராட்டத்திற்கு நாங்கள் எந்த அளவுக்கு செவிசாய்த்திருக்கின்றோம், அந்த போராட்டம் பற்றி எந்த அளவுக்கு சிந்தித்திருக்கின்றோம் என்று பார்த்தால் எங்களுடைய சிந்தனைகள் ஒரு முற்போக்கான சிந்தனையாக அமையவில்லை. ஆகவே உச்சமாக உழைக்கின்றவர்களுக்கு உச்சமான வேதனத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பொது நீதியாக அமைய வேண்டும். ஆனால் இன்றைய நிலையில் அந்த தன்மையை எங்களால் அவதானிக்க முடிவதில்லை. எனவே நாட்டுக்காக உழைக்கின்றவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பதாக இருந்தால், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அந்த கஷ்டமான உழைப்பினை கருத்தில் கொண்டு அதற்கு மரியாதை அளித்து உகந்த சம்பளத்தை கொடுப்பது என்பது சாதாரண விடயம். இன்று சாதாரண கூலிகள் கூட 1000 ரூபாய்க்கு மேல் வேதனம் பெறுகின்ற போது தினமும் உழைத்து கொண்டிருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த சம்பள உயர்ச்சியை கொடுப்பதில் பொறுப்பு வாய்ந்த தலைவர்கள் கரிசனையாக செயல்பட வேண்டும். அதேவேளை இன்றைய வாதப்பொருளாக அல்லது தர்க்கத்துக்குரிய விடயமாக அமைந்திருக்கின்ற வீதி அபிவிருத்தி, நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி, பாலங்களை அமைத்தல் என்கின்ற விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த நல்லாட்சி ஆரம்பித்த காலத்தில் 2015 2016 வரவு செலவு திட்டம் நடைபெற்ற போது நாங்கள் கிழக்கு மாகாணத்தில், குறிப்பாக மட்டக்களப்பை பிரதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதி என்ற அடிப்படையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பகுதி 2 துண்டங்களாக இருக்கின்றன. எழுவான்கரை, படுவான்கரை என்ற விதத்தில் அவை காணப்படுகின்றன. எழுவான் பிரதேசம் ஓரளவுக்கு அபிவிருத்திகளை கண்டிருந்தாலும் அதிலும் தமிழ் பகுதிகள் அபிவிருத்தியில் குன்றி காணப்படுகின்றன. இந்த படுவான் பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற மேற்கு கரை பிரதேசம் அபிவிருத்தியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கிழக்கையும் மேற்கையும் இணைக்கக்கூடிய விதத்தில் பாலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை விலாவாரியாக 2016 வரவு செலவு திட்டத்தின் போது நான் மிகவும் உறுதியாக குறிப்பிட்டிருந்தேன். அந்த வேளையில் குறிப்பிட்ட பாலங்களாக சிலவற்றை நான் அவர்களுக்கு அடையாளப்படுத்தியும் கூறியிருந்தேன். அந்த வகையில் கிரான் புலிபாஞ்சபல் கல் பாலம், அடுத்ததாக நறுபில் தோட்டம் பங்குடாவளி பாலம், சந்திவழி தீலிவெட்டை பாலம், இதைவிட கிண்ணையடி முருக்கன்தீவு பாலம், மண்டூர் குருமன்பலி பாலம், ராணமடு மாலையர்கட்டு பாலம், அதையும் விட அம்பலாந்துறை குறுக்கல் மட பாலம், இதையும் விட கூறுவதாக இருந்தால் தும்பாலை பாலம், அதைவிட அம்பலாந்துறை வீரமுனை பாலம் போன்ற பாலங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை கரிசனையாக கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறான பாலங்கள் பற்றி குறிப்பிட்ட போது அந்த நேரத்தில் நிதியமைச்சராக இருந்த கௌரவ ரவி கருணாநாயக்க அவர்கள் 2016 4 பாலங்களை அமைத்து தருவதாக குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் அவருடைய உரை கன்சாட் அந்த பதிவில் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்குரிய சில முன்னாயத்த நடவடிக்கைகள் நடந்தாலும் கூட அவற்றிற்குரிய கட்டுமான வேலைகள் இதுவரை நடைபெறவில்லை. குறிப்பாக இப்போது தொலைபேசி மூலமாக ஒருவர் குறிப்பிட்ட செய்தி, அம்பலாந்துறையில் அமைந்து அம்பலாந்துறை வீரமுனை 10 2 என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதியானது 2005 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது 2018 நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் முன்னேற்றகரமான பதிவுகள் இடம்பெற்று வருவதாக தெரியவில்லை. ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த பாலங்களை அமைக்கின்ற என்ற எடுத்துக்கொண்ட அந்த கருத்தியல் அல்லது கோட்பாட்டு ரீதியாக குறிப்பிட்ட அந்த விடயத்தினை செயல்பாட்டு ரீதியாக செயலுருவம் பெறக்கூடிய விதத்தில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நல்லாட்சி அரசாங்கத்தின் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று ஜனாதிபதியை பொறுத்தமட்டில் ஏறத்தாழ 3.5 வருடங்கள் கடந்த நிலையிலும் பாராளுமன்றத்தின் காலம் 3 வருடங்களையும் மேவி சென்று கொண்டிருக்கின்றது. இருக்கின்ற காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் இந்த குறிப்பிட்ட பாலங்களை அமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய மட்டக்களப்பைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் என்ற வகையில் புதிதாக இந்த நெடுஞ்சாலை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் தயவு செய்து நீங்கள் பதவியேற்றிருக்கின்ற காலத்தில் இந்த பாலங்களை முடிவுறுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய அமைச்சையும், அதாவது கௌரவ அமைச்சர் கபீர் ஹாசிம் அவர்களையும் நீங்களும் இணைந்து கொண்டு, அதே வேளையில் இந்த தேசிய நல்லிணக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இப்போது கௌரவ மனோ கணேசன் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்திருக்கின்றார்கள். யார் குற்றியோ அரசியாக வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக குறிப்பிட்ட பாலங்களை கட்டி அமைத்து இந்த எழுவான்கரை படுவான்கரை என்கின்ற இரண்டு பிரதேசங்களும் சமத்துவமாக சமாந்தரமாக அபிவிருத்திகள் நடைபெறக்கூடிய விதத்திலும், ஒரு பிரதேசம் புறக்கணிக்கப்படக்கூடிய நிலைமையில் இல்லாமல் சகல பிரதேசங்களுக்கும் போக்குவரத்து மார்க்கங்களை திறந்து விடுவதற்கு இந்த பாலங்களை கட்டாயமாக கட்டி அமைப்பதற்குரிய செயல்பாட்டை எடுக்க வேண்டும். அதாவது குறிப்பிட்ட பாதைகள் குறிப்பிட்ட போக்குவரத்து வீதிகளை மாத்திரம் நாங்கள் தொடர்ந்தும் கவனத்தில் கொண்டு அபிவிருத்தி செய்து கொண்டு இருக்காமல், அபிவிருத்தியில் புறந்தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட, அதாவது யுத்த காலத்தின் போது யுத்த வலயமாக காணப்பட்டன, யுத்த காண்ட பிரதேசமாக காணப்பட்டன என்று புறக்கணிக்கப்பட்ட பிரதேசங்கள் இன்றும் கூட அபிவிருத்தியில் புறக்கணிக்கப்படுகின்ற நிலையில் தான் காணப்படுகின்றன. எனவே இந்த பிரதேசங்களுக்கு விசேடமான நிதியத்தை ஒதுக்கி அவற்றை அபிவிருத்தி செய்வதற்குரிய செயல்பாடுகள் நடக்க வேண்டும். பல வீதிகள் போக்குவரத்து சாதனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு தகர்ந்த நிலையில் காணப்படுகின்றன. குறிப்பாக இது பெருந்தெருக்களை சாராது விட்டாலும் உள்ளூராட்சி அமைச்சர், மாகாண உள்ளூராட்சி அமைச்சரோடு சம்பந்தப்பட்ட, அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்ட பல வீதிகள் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றன. ஐ ப்ரொஜெக்ட், ஹை ப்ரொஜெக்ட் என்று 2 ப்ரொஜெக்ட் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த செயல்திட்டங்கள் மூலமாக ஏனும் இந்த பாதைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு இந்த பாதைகள் போக்குவரத்துக்கு உகந்த பாதைகளாக மாற்றியமைக்கப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எனவே இருக்கின்ற காலத்தில் முடிந்த வரைக்கும் இந்த சாலைகளை பாலங்களை விருத்தி செய்வதற்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற பேச்சுக்கள் வெறும் பேச்சுகளாக, வெற்று பேச்சுகளாக, புத்தகங்களை உரைகள் மூலமாக நிரப்பிக்கொள்ளுகின்ற பேச்சுகளாக அல்லாமல், அந்த பேச்சுகளில் 50% நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு யதார்த்த நிலையினை உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிடவும் மேம்பாலங்கள் என்று சொல்லப்படுகின்ற பாலங்களின் தேவையும் உணரப்பட்டிருக்கின்றது. சன நெரிசல் கூடிய இடங்களில், வீதி விபத்துக்கள் அதிகமாக நடைபெறுகின்ற பிரதேசங்களில், பாடசாலை சுற்றுச்சூழலாக காணப்படுகின்ற பிரதேசங்களில் அநேகமாக இந்த விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. மஞ்சள் கடவை மாத்திரம் இந்த விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு அம்சமாக அமைந்திருக்க முடியாது. அந்த வகையில் சன நெரிசல் உள்ள இடங்கள், குறிப்பாக காத்தாங்குடி ஒரு சன நெரிசல் உள்ள இடம், அதில் மேம்பாலம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஓட்டமாவடி பிரதேசமும் சன நெரிசல் உள்ள பிரதேசம், அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று செங்கலடி பாடசாலை அந்த இடமும் கூட நகரத்தையும் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான இடமாக இருக்கின்றபடியால் அந்த பிரதேசம் கூட மேம்பாலத்திற்காக பரிசீலனை செய்யப்பட வேண்டிய இடமாக இருக்கின்றது. இதைவிட தேற்றாத்தீவு என்கின்ற பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் மாணவர்களுக்கு மைதானம், பாடசாலைக்கு மைதானம் இல்லாத நிலையில் வீதியை கடந்துதான் அவர்கள் அந்த மைதானத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே தேற்றாத்தீவு மக்களின் கோரிக்கையாக அமைவதும் கூட அந்த பாடசாலைக்கும் மைதானத்திற்கும் செல்லுகின்ற மாணவர்கள் அநேகமாக வீதி விபத்துக்களில் அகப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதேபோன்று பின்னேற வேளைகளில் கூட விளையாட்டு வீரர்கள் அதனை குறுக்கறுத்து செல்லுகின்ற போது அப்படியான நிலைமை இருக்கின்றது. எனவே தேற்றாத்தீவு பிரதேசத்திலும் கூட அந்த மக்கள் அந்த மைதானத்திற்கு செல்வதற்கும் அல்லது போக்குவரத்தை இலகுபடுத்திக் கொள்வதற்கும் இந்த மேம்பாலம் பற்றி அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இதேபோன்றுதான் களுவாஞ்சிக்குடி பிரதேசமும் நெரிசல் கூடிய இடங்களாக இருக்கின்றன. எனவே அபிவிருத்தி என்று சொல்லுகின்ற போது உயிர்களை பாதுகாத்து மனித வளங்களை பாதுகாப்பது என்பதும் இதில் முக்கியமாக ஒரு அம்சமாக இருக்கின்றபடியால் இந்த மேம்பாலங்களை அமைக்கின்ற விடயத்தில், அதாவது வாழைச்சேனை, செங்கலடி, களுவாஞ்சிக்குடி, தேற்றாத்தீவு போன்ற இடங்களில் நெரிசலான நிலைமை காணப்படுகின்றது. மட்டக்களப்பு நகர மத்தியிலும் கூட இந்த நெரிசல், சன நெரிசல் காணப்படுகின்றபடியால் மேம்பாலங்களை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றபடியால் குறிப்பிட்ட விடயங்களில் உள்ள சாத்திய வள ஆய்வுகளை மேற்கொண்டு அதனை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை கௌரவ இராஜாங்க அமைச்சர், மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ற வகையில் உங்களுடைய கவனம், உங்களுடைய கரிசனை அதிகமாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று எங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் இந்த கொந்துராத்துக்காரர்கள நிலைமை. அவர்களும் இதை பற்றி சொன்னார்கள். கடந்த காலங்களில் வீதிகளை அமைத்தவர்கள், பாலங்களை அமைத்தவர்களுக்கு கூட இந்த கொடுமதிகள் இன்னும் கொடுக்காத நிலையில் அடுத்த நிலைப்பாட்டில் வீதிகளை அல்லது பாலங்களை அமைக்கின்ற விடயத்தில் தாங்கள் சிரமப்படுவதாக கூட தங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள். எனவே அபிவிருத்தியில் அந்த துரிதமான தன்மை காணப்படுமாக இருந்தால் இந்த கொடுமதிகள் என்பதும் கூட விரைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்ற போது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் மூலமாக செய்யப்பட வேண்டிய அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட யுத்த காண்டமாக காட்சியளித்த பிரதேசங்கள் இன்னும் ஒரு சுந்தர காண்டங்களாக மாறவில்லை. எனவே இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், முழுமையாக யுத்தத்தினால் அழிவுக்குள்ளாக்கப்பட்ட பிரதேசங்கள் என்கின்ற பிரதேசங்களுக்கென்று விசேட நிதியம் உருவாக்கப்பட்டு வடக்கு கிழக்கு என்ற பிரதேசங்களில் யுத்தத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை அடையாளம் கண்டு அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எஞ்சியிருக்கின்ற இந்த சொற்ப காலங்களில் இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் புலனர்வையில் பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு அந்த புலனர்வை அழகுபடுத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்தில் புலனர்வையின் எல்லையில் அமைந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலைமையினை ஒப்பு நோக்குகின்ற போது மலையும் மடுவுமாக இந்த அபிவிருத்தி இடைவெளிகள் காணப்படுகின்றன. எனவே இப்படி இல்லாமல் ஒரு சமத்துவமான, சமச்சீரான அபிவிருத்தி நடைபெற வேண்டுமாக இருந்தால் ஒரு மாவட்டத்தில் அபிவிருத்தி நடக்கின்ற போது பக்கத்தில் இருக்கின்ற மாவட்டங்கள் எப்படி இருக்கின்றன, பக்கத்தில் உள்ள தொகுதிகள் எப்படி இருக்கின்றன, பக்கத்தில் இருக்கின்ற கிராமங்கள் எப்படி இருக்கின்றன, பக்கத்தில் உள்ள பிரதேசங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றியும் மதிப்பீடு செய்வதன் மூலமாகத்தான் நல்லாட்சி அரசாங்கத்தின் உண்மையான ஒரு தர்மம் அல்லது உண்மையான ஒரு பொருள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மாறாக ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருப்பது போன்று சென்ற வழியில் செல்லாமல் புதிய பாதையை அமைத்து முற்போக்கான திசையில் இந்த அபிவிருத்தி என்கின்ற அம்சத்தை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். அதேவேளை இந்த அபிவிருத்தியின் போது வறுமை நிலையை அடிப்படையாக கொண்டு கூட பட்டியல் படுத்தி ஒரு மாவட்டம் எந்த நிலையில் இருக்கின்றது, ஒரு மாகாணம் எந்த நிலையில் இருக்கின்றது, சில பிரதேச செயலகங்கள் எப்படி இருக்கின்றது என்று கணிப்புகள் செய்யப்பட்டு எந்த பகுதிகளில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற அறிவிப்புகள் கூட பத்திரிகைகளிலும் ஊடகங்கள் பலவற்றிலும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நிதி ஒதுக்கீடுகளை பார்க்கின்ற போது அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கென்று விசேடமான நிதிகள் ஒதுக்கப்படாமல் அவை பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் காணப்படுகின்ற பவுனதீவு பிரதேசம், பாகரை பிரதேசம் போன்ற இடங்கள் கிரான் பிரதேசத்தில் உள்ள அந்த படுவான்கரை பிரதேசத்தில் உள்ள அமைந்துள்ள பகுதிகள், வெள்ளாவளி பிரதேசம் போன்ற பகுதிகள் யுத்தத்தினால் கூடுதலாக பாதிக்கப்பட்ட நிலையிலும் இன்னும் அபிவிருத்திகள் செய்யப்பட 11 ஆண்டுகள் கடந்தும் கூட அபிவிருத்தி செய்யப்பட முடியாத நிலையில் வீதிகளும் பாலங்களும் காணப்படுகின்றன. எனவே இந்த இடங்களை மிகவும் உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. பேசுவது பேச்சாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. பேச்சுகளுக்குரிய பதிலுரைகள், பேச்சுகளுக்குரிய நடவடிக்கைகள், செயற்பாடுகள் என்பவற்றை துல்லியமாக முன்கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சொல்லுகின்றேன், கௌரவ இராஜாங்க அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பொறுப்புமிக்க இராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள் அக்குவேறு ஆணிவராக அவதானிக்கக்கூடிய பார்வை. அவர் நீண்ட காலம் அரசியல்வாதியாக இருந்தவர். இப்போது நான் நினைக்கின்றேன், அவர் ஏறத்தாழ 30 வருடங்கள் இந்த அரசியலில் இருந்து தன்னுடைய காலத்தை கொண்டு சென்று இருக்கின்றார். கடத்தி இருக்கின்றார் என்று சொல்லவில்லை, கொண்டு சென்று இருக்கின்றார். எனவே இந்த காலத்தில் நிச்சயமாக இந்த பகுதியில் காணப்படுகின்ற இந்த குறைபாடுகளை மிகவும் கவனமாக கண்காணித்து அவர் சொல்லலாம், சில வேளைகளில் திரைசேரியிடம் நிதி இல்லாத போது நாங்கள் என்ன செய்வது என்று கூட சொல்வதற்கு வரலாம். ஆனால் வெளிநாட்டு நிதியங்கள் மூலமாக செய்யப்படுகின்ற அபிவிருத்திகள் இருக்கின்றன. இந்த நிதியங்களை முழுமையாக இந்த பிரதேசங்களுக்கு பயன்படுத்தி இந்த குறிப்பிடப்பட்ட அந்த பாலங்கள் பாவங்களாக இருக்கின்றது. பாலங்களின் நிலை பாவங்களாக இருக்கின்றன. சில சில மதிப்பீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, சில சில ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றோடு அவை நின்று விடாமல் அதனை முன்கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கிராமிய பாலங்கள் என்று சொல்லப்படுகின்ற பாலங்கள் ஓரளவுக்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த செய்யப்பட்ட பாலங்களில் ராணமடு மாலையர்கட்டு பாலம் இன்னும் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இருக்கின்றது. அது உங்களுடைய பாலம் அல்ல, உள்ளூராட்சி அமைச்சருக்குரிய பாலம். எனவே இவற்றையும் கண்காணித்து செய்து முடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு, இந்த தொண்டராசிரியர்களின் நியமனம் இது தலைப்புக்கு அப்பால் பட்டாலும் சமகால பிரச்சனையாக இருக்கின்றபடியால் இந்த தொண்டராசிரியர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது கிழக்கு மாகாணம் நேர்முக பரீட்சை நடத்தி அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் உள்ள பலரது பெயர்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதாக அவர்கள் முறைப்பாடு செய்கின்றார்கள். இந்த விடயத்திலும் கவனம் செலுத்தி எமது மட்டக்களப்பும் நாம் மாவட்டத்தில் இனமுருகலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு குறிப்பிட்ட மதகுரு மிகவும் வன்மையான சொற்களையும் பக்கிரமான போக்குகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த குருவுக்கு சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் என்ற அடிப்படையில் நடவடிக்கைகள் அந்த பௌத்த குரு சட்டத்தின் முன்னிலை சமமாக மதிக்கப்பட்டு ஒரு நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக அந்த பகுதியில் இன மத ரீதியான இடைவெளிகள் வக்கிரங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்த உயரிய சபை எடுக்க வேண்டும் என்று கூறிய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
ஒன்றபல் டாக்டர் கரிசத சில்வா. ஓட ப்ளீஸ் 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 ப்ரோபோஸ் சம்படி டு த சேர்.
Chair, it's in fact a very important set of amendments or regulations that we are debating today. This is to get approval for 310 billion rupees of new borrowings under the Active Liability Management Act. This is the first time such a request has been brought to this parliament, and I'll tell you why. Sapaditumani api purudu vela hitiye kaalayak tisse videsha rata walin naya gaththama avurudu 25k 30k 50k kaalayak athare me naya podda podda gewan api saamaanyen housing loan ekak gaththa gedaraka ema naththam ආයතනයක් ආයෝජනයක් කරන්න බැංකුවෙන් ණයක් ගත්තත් අපි දන්නවා යම් කිසි කුඩා ප්‍රමාණයක් අපිට ගෙවා ගන්න පුළුවන් අපේ පඩියට අනුව ප්‍රමාණයක් තමයි ගන්න. NSB එකට ගිහිල්ලා කිව්වොත් එහෙම මට housing loan එකක් ගන්න ඕනේ කියලා NSB එකෙන් කියනවා මට පෙන්වන්න පඩි ෂීට් එක. මට පෙන්වන්න ඔයාගේ වියදම කීයද? ඔයාට කොච්චර යනවද කණ්ඩ බොන්න? මෙන්න මේක තමයි ඉතුරු වෙන්නේ. ඒකෙන් ප්‍රමාණයක් තමයි අපි ඔහෙට දෙන්නේ ණයක් හැටියට. එතකොට කාලයක් තිස්සේ අවුරුදු 25ක් තියා මේ ණය ගෙවනවා. එහෙම තමයි අපි පුරුදු වෙලා හිටියේ මේ රටේ ණය ගෙවන්න. ඒ නිසා තමයි ගරු සභාපතිතුමනි අපිට කිසි දවසක ණය නැවත ගෙවීම පිළිබඳව ගැටලුවක් උනේ නැත්තේ. ඒක තමයි අපි බොහොමත් ආඩම්බරයෙන් කියන්නේ කිසිම දවසක අපේ ණයක් ඩිෆෝල්ට් වෙලා නැහැ, රීෂෙඩියුල් වෙලා නැහැ. ඒ ණය ඒ ආකාරයට ගෙවාගෙන යනවා. එතකොට මොකද උනේ? හදිස්සියම උනේ 2017 ඔක්තෝබර් මාසේ 24 වෙනිදා මේ වැඩ කටයුත්ත වෙනස් වෙන්න පටන් ගත්තා. මොකද එදා තමයි ඉස්සෙල්ලාම එවකට රජය ගිහිල්ලා ඒ ජාත්‍යන්තර ස්වෛරී බැඳුම් කර නිකුත් කරේ. අපි කියනවා ඉන්ටර්නැෂනල් සවරින් බොන්ඩ් කියලා. ඩොලර් මිලියන 500ක් අවුරුදු 5කට එකපාරට ගෙවන්න 2012 ඔක්තෝබර් මාසේ 24 වෙනිදා පොලි අනුපාතය ඇමරිකන් ඩොලර් වලින් 8.25. පළවෙනි පාර තමයි එහෙම දෙයක් කරේ. එතකොට එක පාරටම අපේ ණය අපි පුරුදු වෙලා තිබිච්ච ගෙවීම් ක්‍රමයට වඩා විශාල ලෙස වෙනස් වුණා. ඒ කියන්නේ අපි ඉස්සර කාලේ ඩොලර් මිලියන 500ක ණයක් ගත්තා නම් ඒ ඩොලර් මිලියන 500 ගෙවන්න තිබ්බ සභාපතිතුමා අවුරුදු මං කිව්වා වගේ 25 30 50 පොඩි කොටස් වලින් වාර්ෂිකව. මේක එහෙම නෙමෙයි. එක පාරට එක දවසේ ඩොලර් මිලියන 500ම ගෙවන්න ඕන. ඊට පස්සේ 2009 ඒ වගේම ඩොලර් මිලියන 500ක් 7.4ට, ඊට පස්සේ 2010 ඩොලර් මිලියන 1000ක්, 2011 1000ක්, 2012 1000ක්, 2014 1000ක්, 2014 නැවතත් 500ක් යනාදී වශයෙන් මේ ආකාරයට මේ එකපාරට ගෙවන්න තියෙන මේ ISB කියන එක නිකුත් කරා. එතකොට මොකද උනේ? එතකොට උනේ අර සාමාන්‍යයෙන් ගෙවන්න තියෙන ණය ප්‍රමාණයට අමතරව එකපාරට වැඩිපුර ගෙවන්න තියෙන ණය ප්‍රමාණයක් එකතු වුණා. හැමදාම ගෙවන ණය ප්‍රමාණය තියෙනවානේ. ඊට අමතරව අර එක්ක 500, එක්ක 1000, එක්ක 1500 එකපාරට ගෙවන්න. ඊට අමතරව නොයෙකුත් swap agreements වලට ගියා. ඊට පස්සේ ශ්‍රී ලංකා න්‍යායලයින්ස් එක හරහා නොයෙකුත් වාණිජ ණය ඩොලර් වලින් ලබා ගත්තා. මම එක හොඳ උදාහරණයක් කියන්නම් ගරු සභාපතිතුමනි. 2013 එවකට රජය ජාතික ඉතිරි කිරීමේ බැංකුව හරහා ඩොලර් මිලියන 750ක ණයක් ගත්තා. ඩොලර් මිලියන 750. කිසි දවසක ජාතික ඉතිරි කිරීමේ බැංකුව ඩොලර් ණය අරගෙන නැහැ. ජාතික ඉතිරි කිරීමේ බැංකුව කරන්නේ සාමාන්‍ය පුද්ගලයන්ට ලංකාවේ ගෙවල් හදන්න ණය දෙන එක. එතකොට ඔවුන්ට ඩොලර් ආදායමක් නැහැ. එවකට මට හොඳට මතකයි අපි විපක්ෂයේ මන්ත්‍රීවරු හැටියට ෆිනෑන්ස් කොමිෂන් මේ කමිටියේ ඉන්නකොට ඒක කරන්න බෑ කිව්වහම ජාතික ඉදිරි කිරීමේ බැංකුවේ සභාපතිවරු අස්කරා. සභාපතිව අස්කරලා ඒ කට්ටියට ඕන සභාපති කෙනෙක් ගෙනල්ලා 2013 ඩොලර් මිලියන 750ක් ගත්තා ලංකාවේ ඉතිහාසයේ ගෙවපු වැඩිම පොලියට 8.875 පොලිය ඇමරිකන් ඩොලර් මිලියන 750ක්. හරි. එතකොට ඊට පස්සේ ඒකට සර්විස් චාර්ජ් ඒවා මේවා එකතු කරාම 9% ඇමරිකන් ඩොලර් පොලිය. දැන් මොකද වෙන්නේ? 2013 මේ ඩොලර් මිලියන 750ම එකපාර ගෙවන්න ඕනේ 2018. ඩොලර් මිලියන 750ම 2018 ගෙවන්න ඕනේ. එතකොට ජාතික ඉතිරි කිරීමේ බැංකුවට පුළුවන් වුණාද ඒ ඩොලර් මිලියන 750න් ගෙවා ගන්න හැකියාවක් තිබුණාද? නැහැ. ඒක කෙලින්ම ආණ්ඩුවට දුන්නා. ආණ්ඩුව නොයෙකුත් දේවල් වලට වියදම් කරා. නොයෙකුත් බිල්ඩින් ගන්න වියදම් කරා. 7-5ක් එකෙන් ආදායමක් ලැබුණ නැහැ. ඊට පස්සේ ඒ ඩොලර් මිලියන 750 එක පාටම 2018 ගෙඩිය පිටින් ගෙවන්න ඕනේ. එතකොට කෝ සල්ලි? ගත්ත මිනිහත් නැහැ. ඒ හිටපු මිනිස්සු පැනලා ගිහිල්ලා දැන් එහා පැත්තට ගිහිල්ලා කියනවා ගෙවාපිය කියලා. ගෙවනවා තමයි. හැබැයි ගෙවන්න අපිට ක්‍රමවේදයක් ඕනේ. 2010 ජලදාතික නිෂ්පාදනයට සාපේක්ෂව අපි අපනයනය කරා බාණ්ඩ හා සේවාවල් 140 39.5ක්. හැබැයි 2015 වෙනකොට මේ කට්ටිය බාර දෙනකොට අපනයනය බාණ්ඩ හා සේවා දළදේශය නිෂ්පාදනයට සාපේක්ෂව ගරු සභාපතිතුමනි 20%. 40 ඉඳලා 20ට අපනයනය අඩු කරලා මේ මහා විශාල ණය කන්දරා ගොඩ ගහලා ඊටත් අමතරව එකපාරට ගෙවන්න අවශ්‍ය බුලට් පේමන්ට් ගෙනල්ලා දැන් අපෙන් ප්‍රශ්න කරනවා මොකද්ද මේ වෙලා තියෙන්නේ කියලා. අපි නැවත පෙරලා ප්‍රශ්න අහන්න ඕනේ. එදා ආණ්ඩුව කරපු අද විපක්ෂයේ මෙතන කවුරුත් නැති මේ මන්ත්‍රීවරුන්ගෙන් මොකද්ද ඔහෙලා කරේ? කො වගකීම? වගකීමක් නැතුව තමයි ඒ ණය අරගෙන අන්තිමට දැන් අපේ පිටින් දාලා තියෙන්නේ. හරි අපි එක ගෙවනවා. කවුරු ණයට ගත්තත් අපේ ස්වෛරී රාජ්‍ය තමයි බැඳලා ඉන්නේ ණය ගෙවන්න. ඉතින් ඒ නිසා අපි ණය ගෙවන්න ඕන. එහෙමනම් අපේ තව ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ තමයි අපි අප්‍රොප්‍රියේෂන් එක දානවා අවුරුද්දකට සැරයක්. ඒ අප්‍රොප්‍රියේෂන් එකේ මොකද්ද කියන්නේ? ඒකේ කියන්නේ අපිට ණය ගන්න පුළුවන් වෙන්නේ මේ පාර්ලිමේන්තුව හරහා ඒ අවුරුද්දේ ගෙවන්න තියෙන ණය පියවන්න පමණයි. හරිනේ? ඒක තමයි කාලයක් තිස්සේ ආවේ. මොකද කාලයක් තිස්සේ ඒක ප්‍රශ්නයක් වෙලා තිබුණේ අර එක පාටම මහ විශාල ණය ගාණක් ගෙවන්න තිබුණ නැති නිසා. නමුත් ලෝකයේ පොලි අනුපාතයේ ඉහළ යනවා පහළ යනවා. දැන් ඉහළ යමින් පවතිනවා. දැන් අපි දන්නවා එන අවුරුද්දේ මහ විශාල ණය කන්දරාවක් අපිට ගෙවන්න තියෙනවා. එතකොට අපි මොකද කරන්නේ? අපේ බජට් එකෙන් දීලා තියෙන්නේ අවුරුද්දක ණය විතරයි ඒ අවුරුද්ද තුල ගන්න පුළුවන් කියලා. අපි එන අවුරුද්ද වෙනකන් ඉන්න අවශ්‍යද? අපිට පෙනී තියෙද්දි ලෝකයේ පොලි අනුපාතයේ ඉහළ යන බව අපි එන අවුරුද්ද වෙනකන් පොලි අනුපාතයේ ඉහළ යනකන් ඉන්නවද ඒ ණය ගෙවන්න? එහෙමත් නැත්නම් අපි අලුත් ක්‍රමවේදයක් හදලා මොලේ කාපලනා කරලා පාවිච්චි කරලා ඒ ඉහළ යන පොලිය දන්න නිසා ඊට කලින් අපි ඒ ණය පියවන්න වැඩපිළිවෙලක් සකස් කරනවාද කියන එක තමයි තිබිච්ච ප්‍රශ්නේ. ඒකෙදි අපිට හැකියාවක් තිබුණේ නෛතික එවැනි වැඩ කටයුත්තකට අත ගහන්න. ඒ නිසා තමයි සක්‍රීය වගකීම් කලමනාකාර පනත ගෙනල්ලා ඒ එන අවුරුද්දේ ඊළඟ අවුරුද්දේ අධික පොලියට තියෙන ගෙවන්න ණය යම් කිසි විදියකට කලමනාකරණය කරලා ගෙවා ගන්න පුළුවන් වෙන තත්වයකට පහළට ගේන්න. අන්න ඒකයි මේ සක්‍රීය වගකීම් කලමනාකරණ පනතෙන් කරන්නේ ගරු සභාපතිතුමනි. ඒ නිසා තමයි මේකට වගකීම කියලා කියන්නේ. ඒ නිසා තමයි අපිට මේ පාර්ලිමේන්තුවේ අනුමැතිය අවශ්‍ය වෙලා තියෙන්නේ ඉදිරියේදී මේ අවුරුද්ද නෙමෙයි ඉදිරියේදී අපිට පියවන්න තියෙන ණය කලමනාකරණය කරගන්න හැකියාව ලබා ගන්න. දැන් සමහරු කියනවා දළදේශයේ නිෂ්පාදනයට සාපේක්ෂව ණය වැඩි වුණා අඩු වුණා කියලා. ඒක නෙමෙයි අපි ඇත්ත වශයෙන්ම අද වෙනකොට බලන්න ඕන. මොකද අපි පළතුරු කියමු. පළතුරු ගම නෝකුත් ජාතිය පළතුරු තියෙනවා. කෙසෙල් ගෙඩි තියෙනවා, අඹ ගෙඩි තියෙනවා, වරකා තියෙනවා, රටඉඳි තියෙනවා, නෝකුත් පළතුරු තියෙනවා. හරි, එතකොට අපි කිව්වොත් අපිට පළතුරු දෙන්න කියලා මේ සියලු ජාතිය පළතුරු දෙනවා. අපි එක්ක කියන්න ඕනේ අඹ ගෙඩි, එහෙමත් නැත්නම් කෙසෙල් ගෙඩි, එහෙමත් නැත්නම් රටඉඳි කියලා. හරි, දැන් මෙතන මෙන්න මේ වගේ වැඩක් වෙලා තියෙනවා. මොකද උදාහරණයක් හැටියට ඉස්සර කාලේ පළතුරු ගුවම අපිට හම්බුනේ එක ජාතිය පළතුරයි. ඒ මොකද්ද? කාලයක් තිස්සේ ගෙවන්න තියෙන ඒ ඉතාමත්ම සහනදායි පොලියට ලැබෙන ණය. නමුත් මං කියවන 2007 ඉඳලා ඒක වෙනස් වුණා. 2006 වෙනකොට 2005 වෙනකොට අපිට තිබුණේ වාණිජ ණය 3.9යි. ඉතුරු ඔක්කොම තිබ්බේ සහනදායි ණය. හැබැයි 2015 වෙනකොට ඒ වාණිජ ණය 51.2යි. මම නැවතත් කියන්න, 2005දී වාණිජ ණය 3.9යි, 2015දී වාණිජ ණය 51.2යි. 3.9 ඉඳලා 51.2 වෙනකම් වැඩි වුණා. මෙතනයි මේ ප්‍රශ්නේ පැන නැගුණේ. අපිට සහනදායි ණය තියෙනවා නම් අවුරුදු 50කින් මේක ගෙවන්න තියෙනවා නම් මේක සාමාන්‍ය අපිට afford කරන්න පුළුවන් පොඩි පොඩි ගණන් වලින් නම් ගෙවන්න තියෙන ගැටලුවක් නැහැ. අපිට මේ ණය ගෙවන්න තියෙනවා කියලා කලබල වෙන්න ඕනේ නැහැ. නමුත් මේ කලබලයට හේතුව තමයි අර ඒකේ composition එක සම්පූර්ණයෙන්ම වෙනස් වෙලා තියෙනවා. එතකොට ණය කියන එක ඒ හැම ණයම එක જાතිය ණය නෙමෙයි. මේ දැන් අපිට ගෙවන්න වෙලා තියෙන ණය ඉතාමත්ම භයංකාර ණය જાතියක් තමයි මේ ISP හරහා එකපාරට ගෙවන්න වෙලා තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා අපිට මේ සක්‍රීය වගකීම් කළමනාකරණ පනත හරහා හැකියාවක් තියෙනවා to engage in active treasury management. What we have to do is to change, if at all possible, within limits, the tenor of the liabilities that we have. This is treasury management in general. If we have to pay a loan back $500 million in January of next year, and we know that the interest rates are going up by January of next year, we must then try to accommodate it, either pay it off early, or else to try and reconfigure that loan so that we can pay it down the road when the interest rates come back down. So active management of that liability is important. අපිට එදා වගේ passive position එකක් ගන්න බෑ. අපි බලන්න ඕනේ ලෝකේ තරඟකාරී වෙළඳපොලේ කොහොමද මේ ණය ගෙවීම් ටික අපි කළමනාකරණය කරන්න කියලා. ඉතින් ඒකට තමයි මම නැවතත් කලිනුත් ඔබතුමාට කිව්ව ආකාරයට මේ active liability management මේ ඇක්ට් එක හරහා අද මේ මුදල් අපි ලබා ගන්න බලාපොරොත්තු වෙන. මම ඊට වඩා මේ ගැන කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. නමුත් එක දෙයක් කියන්න ඕනේ, මේකට සම්බන්ධ නැති වුණත් අද වෙනකොට මේ වැවිලි කර්මාන්තේ යම්කිසි ගැටලු සාගත තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. ඔබතුමාටත් මේක සම්බන්ධයි. කම්කරුව වතු කම්කරුව ඔවුන්ගේ පඩිය රුපියල් 1000ක් වෙනකම් වැඩි කරන්න කියලා ඉල්ලීමක් කරනවා, උද්ඝෝෂණය කරනවා, දේශපාලනඥයොත් මේකට මැදිහත් වෙලා තියෙනවා. දැන් ගරු සභාපතිතුමා ඔබතුමා හොඳට දන්නවා වාගේ ඉස්සර රුපියල් 500යි ඊට පස්සේ ඉන්සෙන්ටිව් එකත් එක්ක 805ක් හම්බ වෙනවා සාමාන්‍ය. හරිනේ? නමුත් දැන් ඔවුන් කියන්නේ අපිට 1000ක් දෙන්න කියලා. හරි, 1000ක් දෙන්න කියනවා. 500 ඉඳලා 1000ක් දෙන්න කියලා. නමුත් ඉදිරිපත් කරලා තියෙන්නේ 600ක බේසික් එකකුයි අනිත් ඉන්සෙන්ටිව්ස් එකතු කරාම 940. ඉතින් දැන් තියෙන தත්ත්වය තමයි වැවිලි කාම්කරු වැවිලි ආයතන වලින් කියනවා අපි 940ක් දෙන්න. 940ක් දෙන්නම්. ඒ 940 තමයි 600 සහ ඒකට ඉන්සෙන්ටිව් එකතු කරාම 940. නමුත් සමහර මේ ට්‍රේඩ් යුනියන් කියනවා නෑ අපිට 1000ම ඕනේ කියලා. මේකේ දෙපැත්තක් තියෙනවා ගරු සභාපතිතුමනි. ඔබතුමා දැක්කා අද වෙනකොට ලෝකේ තේ මිලට මොකද වෙලා තියෙන්නේ කියලා. තේ මිල පහළ වෙනවා. ඊළඟට වතුවල ඔවුන්ගේ කර්මාන්තයේ කරගෙන යාම පිළිබඳව ගැටලු ඇති වෙලා තියෙනවා. මේ පාර තේ මේ ලැබෙන ප්‍රමාණයත් යම්කිසි ප්‍රමාණයකට අඩු වෙලා තියෙනවා. එතකොට අපි දෙපැත්තම කල්පනා කරන්න වෙනවා. ඉතින් ඒ නිසා මේ දැනට මේ සාකච්ඡා ඉදිරියට යනවා. ඊළඟට just a minute, I'll let you speak. I will answer you. ඊට පස්සේ මේ කම්කරු ඇමතුමා මේකට සම්බන්ධ වෙලා තියෙනවා. වැවිලි කර්මාන්ත ඇමතුමා මේකට සම්බන්ධ වෙලා තියෙනවා. ඉතින් අපි හිතන්නේ මේ සාකච්ඡා දිගටම ගිහිල්ලා මේ 940 1000 අතර යම්කිසි එකකතාවයකට ආ යුතුයි කියලා.
Point about a place. Sir, I disagree with your point because for the mere reason that till the year 1992, till the estates were handed over to the private companies, the estate workers' wages were determined by the wages board ordinance, wages board, right? If that had continued today, the wage of a estate worker would have been much more than this 500 rupees. And also what you claim here to be 940 rupees is inclusive of the contribution of the estate management for the EPF and the ETF. Actually, Ladis, you can't add that to your wage, daily wage, because that 15% is also added here and they are calculating a day's wage at 940 rupees. And not only that, sir, now the other point here is from 1992 onwards, from the day they took over these estates, they are claiming the estates are running at a loss. If that is the case, for the past so many years, how are they running these estates if the estates are incurring losses? So there is a big doubt that is created here. So we are not, we as trade unionists, we as representative of the plantation community, we are not prepared to accept what the companies are claiming.
Thank you. I mean, it's a valid point. The honourable member is making. It's a valid point.
Yeah.
Only
1 minute more.
Yes. So what I'm saying is, always there is a negotiation in salary. There's always. That is how collective agreements are negotiated. You have on the one hand the employer, on the other hand you have the employee. So I am not saying, honourable sir, that you should agree to 940, or that you should agree to EPF and ETF being added to that 940. All what I'm saying is, let us be patient. Right? There is no need to panic, and there is no need to protest, and there is no need to burn things down or anything like that. I'm not saying you are doing it. But there has to be some negotiation, because there are two sides to the story. As you very well know, under the government's management, the plantation companies were making utter losses. I don't have to say what happened to the JEDB and Janavasam and all that. So there is a genuine case made by your trade union. There is a genuine case made by the poor plantation workers. I'm not saying no. All what I'm saying is, let us agree to negotiate and come to some compromise where it is possible to pay the employees a decent wage, and the employees are happy with the wage they get. Thank you very much,
sir.
Thank you.